அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சர்வதேச கலப்பு நீதிமன்றம் அமைப்பது குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று ஏற்பட்ட அமளி குறித்த செய்திகள், இலங்கையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய உதவியுடன் வீடுகள் கட்டப்படும் என வந்திருக்கும் தகவல் குறித்த செய்தி.
இந்த மாதிரி பல தடவைகள் மனுஷர்கள் நம்ம ஆளுக்கு மரணமாகிடுவாங்க. அதனால நான் இந்திய அரசாங்கம் காய்ச்சிருக்கேன். இந்திய அரசாங்கம் 400 வீடுகளை தரன் இருக்காங்க.
இலங்கையில் மஹிந்த ஆட்சியின் போது அந்த ஆட்சிக்கு எதிரான சுவரொட்டிகளை ஒட்டியவர்களை கைது செய்ததற்கு காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் அபராதம் விதித்திருப்பது குறித்த செய்தி, தலைமறைவாக இருக்கும் குற்றவாளிகளின் பேட்டிகளை ஊடகங்கள் ஒளிபரப்புவது சரியா என்பது குறித்து ஒரு செவ்வி.
இது வந்து ஊடகத்துடைய கடமைகளில் ஒன்றை நான் பார்க்கிறேன். அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் மின் ஊடகமாக இருந்தாலும் இது அவருடைய பணிகள்ல ஒரு பணி. இது அவ்வளவுதான், தொழில் ரீதியான பணி.
புதிய அறிவியல் செய்திகளை தொகுத்து அளிக்கும் அன்பருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ரஷ்ய போர் விமானங்கள் துருக்கிய வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நேட்டோ அமைப்பும் துருக்கியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த மாதிரியான அத்துமீறல்கள் குறித்து துருக்கி பொறுமையாக இருக்காது என்று அந்நாட்டு அதிபர் எர்துவான் தெரிவித்திருக்கிறார். துருக்கியின் நட்பை ரஷ்யா இழக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். இந்த அத்துமீறல் தவறுதலாக நிகழ்ந்ததாக தெரியவில்லை என்று நேட்டோவும் கூறியிருக்கிறது. ஆனால் சிரியாவில் தாங்கள் நடத்தும் ராணுவ நடவடிக்கையின் நோக்கங்களை திரிப்பதற்காகவே இந்த மாதிரியான சம்பவங்களை நேட்டோ பயன்படுத்திக் கொள்வதாக ரஷ்யா கூறியிருக்கிறது. சிரியாவில் நடந்து வரும் உள்நாட்டுப் போரில் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக ரஷ்யா அங்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நேட்டோவும் துருக்கியும் கடுமையாக கண்டித்து வருகின்றன.
வாக்ஸ்போகன் நிறுவனம் தங்களது கார் வெளியிடும் மாசை குறைத்து காட்டுவதற்கான கருவிகளை பொருத்தியிருந்ததாக எழுந்திருக்கும் பிரச்சனையின் பின்விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் என அந்த நிறுவனத்தின் புதிய தலைவர் மத்தாயஸ் முல்லர் எச்சரித்துள்ளார். அந்த நிறுவனத்தின் சுமார் 20,000 ஊழியர்கள் மத்தியில் பேசிய அவர், 6.5 பில்லியன் யூரோக்களை இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கென வாக்ஸ்போகன் ஒதுக்கியிருந்தாலும் அது போதுமானது அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். புதிய முதலீட்டு திட்டங்கள் எல்லாமே மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும், அவசியமாக தேவைப்படாதவை தவிர பிற திட்டங்கள் ஒத்திவைக்கப்படும் அல்லது கைவிடப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பணியாளர்களின் வேலைகளை பாதுகாப்பதற்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யப்போவதாக தெரிவித்துள்ள அவர், நிறுவனத்தை மறுசீரமைக்கும் பணிகள் வலிமிகுந்ததாகவே இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்.
ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இருக்கும் நிறுவனங்கள் தமது வாடிக்கையாளர் விவரங்களை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பகிர்ந்து கொள்வதை கட்டாயமாக்கும் ஒப்பந்தம் ஒன்று செல்லுபடியாகாது என்று ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சேஃப் ஹார்பர் என்று அழைக்கப்படும் இந்த வகையான ஒப்பந்தங்கள் பாதுகாப்பானவை அல்ல என்றும், ஏனென்றால் அவ்விவரங்களுக்கு அமெரிக்கா போதுமான இரகசிய பாதுகாப்பை வழங்கவில்லை என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆஸ்திரியாவைச் சேர்ந்த ஃபேஸ்புக், அதாவது முகநூல் பாவனையாளர் ஒருவர் கொண்டு வந்த வழக்கில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 100,000+ நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வருகின்றன. தற்போதைய தீர்ப்பால் அமெரிக்கா ஐரோப்பா இடையில் நடந்து வரும் வர்த்தகத்தில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் என்றும், பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்களை கடைபிடிப்பது குறித்து கண்காணிப்புக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் விமர்சகர்கள் கருதுகிறார்கள்.
இந்த ஆண்டின் இயற்பியலுக்கான நோபல் விருதுகள் ஜப்பானைச் சேர்ந்த தகாகி கஜிதா என்பவருக்கும் கனடாவைச் சேர்ந்த ஆர்த்தர் பி மெக்டொனல் என்பவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. நியூட்ரினோ என்ற அடிப்படை துகளை பற்றிய மிக அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருதுகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக தி ராயல் ஸ்விதிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தெரிவித்துள்ளது. இவர்களது ஆய்வின் மூலம் நியூட்ரினோக்களுக்கு நிறை உண்டு என கண்டறியப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் எதிர்காலம் குறித்த நம்முடைய புரிதலை இந்த கண்டுபிடிப்பு மாற்றியிருப்பதாக ஸ்விதிஷ் அகாடமி தெரிவித்துள்ளது.
இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி என்பது முன்பு கணிக்கப்பட்ட அளவுக்கு வலுவாக இருக்காது என்று சர்வதேச நாணய நிதியம் கூறியிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியானது இந்த ஆண்டு 3.1% அளவுக்கும், 2016 3.6% அளவுக்கும் இருக்கும் என்று சர்வதேச நிதியம் தெரிவித்திருக்கிறது. வளரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் தொடர்ச்சியாக 5வது ஆண்டாக வளர்ச்சியின் வேகம் பின்தங்கியிருப்பதாகவும் நிதியம் கூறுகிறது. உலகின் 2வது பெரிய பொருளாதாரமான சீனா மெதுவான ஆனால் நீடித்திருக்கக்கூடிய வளர்ச்சியை நோக்கி நகர்வதே இந்த மந்தம் ஏற்படுத்திருப்பதற்கான முக்கிய காரணம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது.
தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிழக்கு யுக்ரைன் பகுதியில் அடுத்த மாதம் நடக்கவிருந்த தேர்தலை ஒத்திவைப்பதாக ரஷ்ய ஆதரவு கழகப்படையினர் தெரிவித்துள்ளனர். டொனியஸ்க் மற்றும் லுகான்ஸ்கா மக்கள் குடியரசு என்று கழகப்படையினர் அறிவிக்கப்பட்ட இந்த பகுதியில் தேர்தல் நடத்த திட்டமிட்டமைக்கு யுக்ரைன் மேற்கத்திய நாடுகளுக்கும் கண்டனம் தெரிவித்திருந்தன.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை நடத்த சர்வதேச நீதிபதிகளையும் உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்றம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று உறுப்பினர்கள் சிலர் கோஷம் எழுப்பியதால் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இது குறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் சார்லஸ் பீட்டா.
இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க சிறப்பு கலப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பியதை அடுத்து அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று காலை வழமை போல் ஆரம்பமான போது அங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கைக்கு அமைய சிறப்பு கலப்பு நீதிமன்றம் ஒன்றை இலங்கையில் ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார்.
மீரட்டே தெமுஹூன் விசேஷ அபராதாதிகரணியாக ஆரக்ஷக அமுதாவன் டேரேஹிவ பிஹிட்டுவான்னட்டையான காரணேகன விவாதியாக மே சபாபத்துள்ள இல்லலா நமக்கு மே சத்தியே மே கிரேன வெடசட்டான துள்ள ஏகட்ட அவஸ்தாவா தீச்சிபின பவாக் பெண்ணினே அது ஆரக்ஷக
நமது இராணுவத்தினருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சிறப்பு கலப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளமை தொடர்பில் விவாதிக்க நாம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். ஆனால் இதுவரை அதற்கான காலம் ஒதுக்கப்படவில்லை. இன்று போலீசார் ராணுவ முகாம்களுக்குள் நுழைந்து ராணுவத்தினருக்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். வெளிநாட்டு விசாரணையாளர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் என்று அனைவரும் வந்து இந்த வழக்கை விசாரிக்க உள்ளார்கள் என்று உரத்த குரலில் விமல் வீரவங்ச கூறினார். விமல் வீரவங்சவின் கேள்விக்கு பதிலளித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல, சிறப்பு கலப்பு நீதிமன்றம் பற்றிய விவாதத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என கடந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். தற்போது பிரதமரும் வெளிநாட்டு அமைச்சரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் விவாதத்திற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தோம் என்றார் லக்ஷ்மன் கிரியல்ல. இந்நிலையில் சிறப்பு கலப்பு நீதிமன்றம் வேண்டாம் என்று எழுதப்பட்ட பதாகையை ஏந்தியபடி தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிசிர ஜாயக்குடி சபைக்குள் நுழைந்தார். இதையடுத்து நாடாளுமன்றத்திற்குள் பதற்றமான சூழல் ஏற்பட்டதனால் துணை சபாநாயகர் திலங்க சுமதிபால நாடாளுமன்ற நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார். இதேவேளை சிறுவர்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்த நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும்படியான யோசனையொன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார்.
மரணிய தண்டனை கேளா கரு வினிஷகாரத்துமல்லா பிரகாஷிட பத்கராட்டு ஏ மரணிய தண்டனை நியம வென்னே அவம வசியம் அவரது விசக்கு வகை சிறுந்தாடுவோம் ஒவ்வொன்று சிறுந்தாடுவோம் அவரது விசம
மரண தண்டனை என்று நீதிபதிகளால் வழங்கப்படும் குறைந்தபட்சம் 20 வருடங்களுக்கான சிறை தண்டனை குற்றவாளிகளுக்கு போதுமானதல்ல. குறிப்பாக அவர்கள் அந்த 20 வருட தண்டனையையும் அனுபவிக்கப் போவதில்லை. நன்னடத்தை, பொது மன்னிப்பு போன்ற காரணங்களுக்காக அவர்கள் வெளியே வந்து விடுகின்றனர்
என்று கூறினார் ஹிருணிகா பிரேமச்சந்திர.
செய்தியை தந்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை முடக்கி வருவதாக 2009 சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருந்த 2 JVP உறுப்பினர்களை அப்போதைய அரசாங்கம் கைது செய்தது. அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் இது என தற்போது இலங்கையின் உச்சநீதிமன்றம் இதுகுறித்து தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை முடக்கி வருவதாக குற்றம் சாட்டி போஸ்டர்களை ஒட்டிக்கொண்டிருந்த 2 JVP உறுப்பினர்களை கைது செய்ததன் மூலம் போலீசார் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி மனுதாரர்கள் இருவருக்கும் தலா 25,000 ரூபாய் நஷ்டஈட்டை பெற்றுக் கொடுக்குமாறு நீதிமன்றம் போலீஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் சுனில் வட்டகல தெரிவித்தார்.
ஆராதனை பவத்தின் ஆண்டுவட்ட தங்கே அத்தீத சித்தியனவை அடுமத்தரமின்
மகிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை முடக்கி வருவதாக குற்றம் சாட்டும் போஸ்டர்களை 2009 ஜனவரி மாதம் ஒட்டிக்கொண்டிருந்த சமயத்தில் திமடகொட போலீசார் 2 ஜேவிபி உறுப்பினர்களை கைது செய்ததாக தெரிவித்த வழக்கறிஞர் சுனில் வட்டகல பின்னர் அரச விரோத தகவல்களை பரப்பியதாக குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாக தெரிவித்தார். இது இலங்கை அரசியல் யாப்பை மீறும் ஒரு செயல் என்று தெரிவித்த மனுதாரர்கள் போலீசாரின் நடவடிக்கைகளின் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி இந்த மனுக்களை தாக்கல் செய்தனர். தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட போஸ்டர்களில் சட்ட விரோதமான கருத்துகள் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். எனவே மனுதாரர்களை கைது செய்ததன் மூலம் போலீசார் அரசியல் யாப்பின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தெரிவித்த நீதிமன்றம் அதற்கு போலீஸ்மா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவித்தனர். எனவே போலீஸ்மா அதிபர் மனுதாரர்களுக்கு தலா 25,000 ரூபாய் நஷ்டஈட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த வழக்கறிஞர் சுனில் வட்டகல இந்த தீர்ப்பை தற்போதைய அரசாங்கம் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு செயற்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார்.
செய்தி குறிப்பை தந்தவர் KS உதயகுமார். இலங்கையின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனக பண்டார தென்னக்கோன் ஒரு கொலை வழக்கு தொடர்பாக இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
கொலை குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் இன்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 1999 மாத்தளை பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். கொலை குற்றச்சாட்டொன்று சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாள் அமைச்சரை நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு சமூகம் அளிக்குமாறு போலீசார் அறிவித்திருந்தனர். ஆனால் அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் சமூகம் அளிக்கவில்லை. அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் கொழும்பு தனியார் வைத்தியசாலையொன்றில் தங்கி இருப்பதாக கிடைத்த தகவல் ஒன்றுக்கமைய இன்று மாலை அவரை போலீசார் கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் தற்போது சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையில் போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலங்களை பெறும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் பின்னர் முன்னாள் அமைச்சரை நீதிபதியிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றது. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாத்தளை மாவட்டத்தில் போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவராகவும் அவர் செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை தந்தவர் KS உதயகுமார். இலங்கையில் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள மலையக மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் குடியிருப்புகளை வழங்க இந்திய அரசாங்கம் உதவ முன்வந்துள்ளதாக இலங்கையின் மலைநாட்டு புதிய கிராமம் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் கூறியுள்ளார். இது தொடர்பான செய்தியை தெரிகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மலையகத்தில் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் புதிய குடியிருப்புகளை அமைப்பதற்கு இந்தியாவும் உதவ முன்வந்துள்ளதாக மலைநாட்டு புதிய கிராம உருவாக்கம் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் ரம்போட பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். சென்ற மாதம் பிற்பகுதியில் இந்த பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்தார்கள். தமது குடியிருப்புகளை இழந்துள்ள குடும்பங்கள் உட்பட 19 குடும்பங்கள் தற்போது அங்கிருந்து வெளியேறி உள்ளன. இந்த குடும்பங்களுக்கு தனது அமைச்சு ஊடாக பாதுகாப்பான இடமொன்றில் வீடுகளை அமைக்கும் வேலைகளை அமைச்சர் பழனி திகாம்பரம் இன்று ஆரம்பித்து வைத்தார்.
இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 5,000 குடும்பம் வந்து மலையத்தில் இடம் காணப்பட்டிருக்காங்க. அந்த 5,000 குடும்பத்துக்கும் கூடிய சீக்கிரம் வீடுகளை கட்டி கொடுத்து பாதுகாப்பான இடத்துகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். அடிப்போனா இந்த மாதிரி பல தடவைகள் மனுஷரில் ஆகப்பட்டு நம்ம ஆளுகளுக்கு மரணம் ஆகிடுவாங்க. அதனால நான் இந்திய அரசாங்கம் அதில் காய்ச்சிருக்கேன். இந்திய அரசாங்கம் 4,000 வீடுகளை தரேன் இருக்காங்க. அதை அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நான். முதலாவதாக நீங்க கிராமத்தை அமைக்கிறதுக்கு முதல்ல எங்க மக்களுக்கு பாதுகாப்பாக வீடுகளை கட்டி கொடுக்கணும் சொல்லி அவங்க எனக்கு சொல்றனு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நடந்த கோரபத்துல அந்த மக்களை பார்வையிடம் பொழுது மக்களுக்கு சொல்லிட்டு போனேன் ஒரு கிழமையில வீடு கட்டித்தாரன்னு சொல்லி அதே மாதிரி வந்து அடிக்கல் நாட்டுறேன். 3 மாசத்துக்கு வீடுகளை கட்டி கொடுக்க போறோம்
என்றார் அமைச்சர் பழனி திகாம்பரம். வீடொன்றின் பெறுமதி ₹12,00,000 என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
செய்தியை அளித்தவர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கோகுல்ராஜ் என்ற தலித் இளைஞர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் தேடப்படும் யுவராஜ் என்பவரை சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்று பேட்டி எடுத்து வெளியிட்டது. தேடப்படும் குற்றவாளிகள் பேட்டி எடுக்கப்படுவது குறித்தும் அந்த பேட்டியில் இடம்பெற்ற சில கருத்துக்கள் குறித்தும் தற்போது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ஞானியிடம் கேட்டேன்.
இது வந்து ஊடகத்துடைய கடமைகளில் ஒன்றே நான் பார்க்கிறேன். அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் மின் ஊடகமாக இருந்தாலும் இது அவருடைய பணிகள்ல ஒரு பணி, இது அவ்வளவுதான், தொழில் ரீதியான பணி. இதுல வந்து எந்த விதத்துல அறப்பேராடும் இருப்பதாக நான் கருதவில்லை. இதை நாம் வந்து யுத்த காலத்தில் செய்தி சேகரிக்கிற விஷயத்தோடு பார்க்க வேண்டும். போர் நிகழ்ச்சிகளை செய்தி சேகரிக்க செல்லக்கூடிய நிருபர்கள் போர்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இரண்டு அணிகள் ஏதோ ஒரு அணிக்கு உளவாளிகளாக வேலை பார்ப்பது கிடையாது. அவர்கள் இரு தரப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இரு தரப்பு செய்திகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். அதே அந்த நேரத்தில் அவர்கள் உழவு பார்த்து சொல்லுவதை பயன்படுத்துவது எப்படி தவறோ, அதே போலதான் இப்போதும் இவர்கள் உழவு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று
இப்போது யுவராஜ் ஒரு தொலைக்காட்சி பேட்டி எடுத்திருக்கும் போது அந்த நபரின் நியாயத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அவர் எதிர்த்தரப்பு சேர்ந்த ஒரு கொலை செய்யப்பட்ட ஒருவரை பற்றி தவறான தகவல்களை கூறுகிறார். அந்த இறந்து போன நபருக்கு அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை எனும்போது அப்படியான சூழலில் ஊடகங்கள் என்ன மாதிரியான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும்?
இது வந்து ஒரு விஷயம் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ஊடகத்தில் பேட்டி எடுக்கப்படுவது தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு நபரோடு இருக்கிறார்கள். ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற நபரோ அவருக்கு சம்பந்தப்பட்டவர்களோ தலைமறைவாக இல்லை. அவர்கள் பகிரங்கமாக பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சமூக வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவிப்பதில் அவர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஊடகங்கள் அவர்கள் கருத்துக்களை கேட்க மாட்டேன் என்று மறுப்பதும் கிடையாது. அவருடைய கருத்துக்களுக்கு எப்போதும் இடம் இருக்கிறது. இது தலைமறைவாக இருக்கக்கூடியவர்களுடைய கருத்து மட்டும்தான். ஆனால் தலைமறைவாக இல்லாதவருடைய கருத்து வருவதிலே ஊடகத்தில் என்ன தடை இருக்கிறது? ஒரு தடையும் இல்லை.
அதாவது அவர் ஒரு காவல்துறை அதிகாரியை குற்றம் சாட்டும் போது காவல்துறை அதிகாரிக்கு தன் தரப்பு வாதத்தை வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கவே செய்கிறது. ஆனால் இறந்து போன அல்லது கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் கோகுல்ராஜை பற்றி அவர் பல தவறான தகவல்களை சொல்கிறார். அப்படியான சூழலில் கோகுல்ராஜுக்கு அந்த வாய்ப்பு இல்லை தன் தரப்பை மறுப்பதற்கு.
இந்த சிக்கல் வந்து தலைமறைவாக இருக்கிறதால் மட்டும் இந்த சிக்கல் வரவில்லை. தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய யுவராஜ் பகிரங்கமாக வந்து சரணாகதி அடைந்து வருகிறார் வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அவர்கள் ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கிறார். அப்போதும் இதே போல கொலை செய்யப்பட்ட நபரை பற்றி அவர் குற்றச்சாட்டு சொல்லலாம். அப்போதும் இறந்தவர் பதில் சொல்வதற்கு இல்லை என்பதுதானே அர்த்தம்.
இல்ல, இந்த சம்பந்தப்பட்ட பேட்டியில காவல்துறை அதிகாரியை பற்றி அவர் தவறாக சொல்லும் போது அந்த அதிகாரியின் பெயர் வந்து பீப் செய்யப்படுகிறது. ஆனால் கோகுல்ராஜை பற்றி அவர் தவறாக சொல்லும் போது அப்படி செய்யப்படுவதில்லை.
அவசியம் இல்லை என்பது கருத்து. ஏனென்றால் இவையெல்லாம் அலிகேஷன்கள். எந்த அலிகேஷனையும் இப்படி மியூட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது அப்படி செய்யும் போது இப்படிப்பட்ட அலிகேஷனை நாங்கள் ஒளிபரப்பு இல்லாது மீண்டும் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அவரிடம் ஒளிபரப்பு நிறுத்திவிட்டு மறுபதிவு செய்து கொள்ள வேண்டியதான். இது ஒன்றும் நேரடி ஒளிபரப்பு கிடையாது, இது பதிவு செய்யப்பட்ட ஒளிபரப்பு தான்.
இம்மாதிரியாக தலைமறைவான குற்றவாளிகள் அல்லது தேடப்படும் குற்றவாளிகள் ஆகியவர்களை பேட்டி எடுக்கும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை பின்பற்றும் அளவுக்கு தமிழ் ஊடகங்கள் ஒரு முதிர்ச்சியோடு இருக்கின்றனவா?
உலகத்தில் ஊடகத்துடைய முயற்சி என்பது எப்போதுமே தொடர்ந்து தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லா ஊடகங்களுக்குமே தொடர்ந்து முயற்சி என்பது அனுபவத்தில் வந்து கொண்டேதான் இருக்கக்கூடியது. அனுபவம், விமர்சனம், சுய விமர்சன பார்வை, இந்த அடிப்படையில் அந்த முயற்சி எப்போதும் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்க முடியும். இரண்டு மிக முக்கியமாக நான் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள் குறிப்பிட விரும்புகிற கருத்து, இப்படி ஒரு பத்திரிகையோ அல்லது ஒரு ஊடகமோ தலைமையாக இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு நபரை பேட்டி காண முடிகிறது என்றால் அதே நபரை ஏன் காவல்துறையால் கைது செய்ய முடியாமல் இருக்கிறது? உண்மையில் இது காவல்துறை மீதான மிக கடுமையான விமர்சனம் என்று பார்க்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைதான் காவல்துறைக்கு இருக்கிறது.
மூத்த பத்திரிகையாளர் ஞானி. இந்தியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் கைதிகளின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகம் என தேசிய குற்ற ஆவண காப்பகம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் 2014 தடுப்பு காவலில் 3,237 பேர் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் தமிழகத்தில் மட்டும் 1,892 பேர் இப்படி சிறை வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இவர்களில் 53% பேர் தலித்துகள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் குறித்து தமிழகத்தில் செயல்படும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அமைப்பின் நிறுவனர் ஹென்றி திவேனிடம் பேசினார் எல்.ஆர். ஜெகதீசன்.
கண்டிப்பாக அதிர்ச்சியாக இருக்கு. அது வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு வந்து வட நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யோகியதமா இருக்குன்னு சொல்லி உலகெங்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல முதல் மாநிலமாக தமிழ்நாடு நிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக அதிர்ச்சியாக இருக்கு.
அதே சமயத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கு காரணமும் கூட இது போன்ற கைதுகள் அப்படின்னு வந்து அரசு தரப்புல இருந்தும் காவல்துறை தரப்புல இருந்தும் சொல்லப்படலாம் இல்லவா?
கண்டிப்பா காவல்துறையிலிருந்து அரசுல இருந்து இது ரொம்ப பெரிய விஷயமாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனா ஒரு நாட்டினுடைய மனித உரிமை அளவுகோல்னு எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல அந்த அந்த மாநிலத்துல அந்த பகுதியில மக்களுடைய சிவில் உரிமைகள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறார்களோ அதுதான் ஒரு அளவுகோலா இருக்க முடியும். இப்ப தமிழகத்துல மக்களுடைய சிவில் உரிமைகளை அதிகமாக கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாநிலம் இது காட்டுது. அதுக்கு காரணம் வந்து கட்டுப்படுத்துதல் கிடையாது, சட்டத்தின் ஆட்சியின் மேல், குற்றவியல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தின் மேல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழல் இருக்குன்றதா வருத்தமாக பதிவு செய்கிறேன். ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்முடைய ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக பிரிவென்டிவ் டிடென்ஷனை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அது மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய காரணத்தினால, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் வேற வழி இல்லாம பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்குள்ளார செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இதுதான் வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கு.
உங்களை போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களே அரசுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இது போன்ற நடவடிக்கையை கையாள்வதாக கூறினால், அந்த வழி இல்லாத நிலை ஏன் ஏற்பட்டது என்கிற கேள்வி எழுகிறது.
நான் வழி இல்லைன்னு சொல்ல அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய ஜஸ்டிபிகேஷன் அதுன்னு சொல்றாங்க. நான் வழி இல்லைன்னு சொல்லவே இல்லை. கலெக்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் போலீஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்துல ஷார்ட்கட் மெத்தட்ஸ் பாக்குறாங்கன்னு சொல்றேன். அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் தான் பிரிவென்டிவ் டிடென்ஷனை பயன்படுத்துறது. அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து நிற்பது இல்லைன்றதுக்கு அந்த அந்த டேட்டாவே எடுத்து காட்டுகிறது. அந்த டேட்டால வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரிவென்டிவ் டிடென்ஷன் இன் 2014 மட்டும் அவங்க சொல்லல, அந்த 2014 ஆண்டு அட்வைசரி கவுன்சில் இருக்கக்கூடிய ரிலீஸ்ல மேக்சிமமும் தமிழகத்துலன்னு சொன்னா 2000 பேர் ஒரே ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்காங்க அட்வைசரி கமிட்டியில. அந்த 2000 அரெஸ்டும் மிக மோசமான ஒரு நிலையில தவறான காரணங்களுக்காக எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனும் இல்லாம போட்டிருக்கக்கூடிய அரெஸ்டாக தான் அது காட்டுகிறது.
இந்த புள்ளி விவரங்கள் ஆண்டுக்கு ஆண்டு இந்த போக்கு அதிகரித்து கொண்டிருப்பதை காட்டுவதாக பாக்குறீங்களா, நீங்க எப்படி பாக்குறீங்க?
இது கண்டிப்பாக இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து இதை கேள்வி கேட்கின்ற ஒரு நீதிமன்றமும் கிடையாது. இந்த 2000 நபர்களை வந்து ஒரு அட்வைசரி கமிட்டி வந்து ஒரு ஆண்டில் ரிலீஸ் பண்ணிருக்குன்னா, மற்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தின் முன்னாடி ரிலீஸ் ஆகுறாங்கன்னா நீதிமன்றமும் அந்த அரசை வந்து தண்டிப்பது கிடையாது, கேள்வி கேட்பது கிடையாது. யாருமே கேள்வி கேட்காத நேரத்துல சரி ஷார்ட்கட் மெத்தட், நான் எந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் போட முடியாத ஒரு நிலையில இருக்கேன், அவன் ஜாமீன்ல வந்துருவான்ற பயம் இருந்ததுன்னா இமீடியட்டாக பிரிவென்டிவ் டிடென்ஷனை பயன்படுத்துகின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கன்றத இதுக்கு எடுத்து காட்டுகிறது. இது ஆட்சியாளர்களுடைய மிக மோசமான நிலை தான் காட்டுகிறது என்று கூறுகிறேன்.
மனித உரிமை கண்காணிப்பகத்தின் நிறுவனர் ஹென்றி டிஃபென். அடுத்ததாக புதிய அறிவியல் செய்திகளை அளிக்கும் அனைவருக்கும் அறிவியல் பகுதி, தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் ஆஸ்மா தொடர்பான 2 செய்திகள். இளம் பிராயத்திலேயே நல்ல பாக்டீரியாக்களுக்கு நம் உடல் பழகிக்கொண்டால் ஆஸ்மா நோயை ஆரம்ப கட்டத்திலேயே வளராமல் தடுத்துவிட முடியும் என்கின்றனர் கனடாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள். மனித உடலையே தம் வாழ்விடமாக கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளை ஆராய்ச்சி செய்திருக்கும் இவர்கள் தமது ஆய்வின் முடிவுகளை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். 319 குழந்தைகளை சோதித்த இந்த விஞ்ஞானிகள் அவர்களின் உடல்களில் 4 வகையான பாக்டீரியாக்கள் இல்லாமல் இருந்தால் அத்தகைய குழந்தைகளுக்கு ஆஸ்மா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறியிருக்கிறார்கள். சரியான நேரத்தில் சரியான பாக்டீரியாக்கள் நம் உடல்களில் இருத்தலே ஒவ்வாமை மற்றும் ஆஸ்மா வராமல் தடுப்பதற்கான சிறந்த வழி என்று இவர்கள் கூறுகிறார்கள். மனித உடலில் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் வைரஸ்கள் மனித செல்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இருக்கின்றன. இந்த அளவில் நுண்ணுயிரிகள் மனித உடலில் இருப்பதை மைக்ரோபயோமி என்று அழைக்கும் விஞ்ஞானிகள் இவை நம் உடல் நலனில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் கூறுகிறார்கள். இந்த ஆய்வை கூட்டாக மேற்கொண்ட பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் வான்குவர் குழந்தைகள் மருத்துவமனையைச் சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர் 3 வயதில் ஆஸ்மா தாக்கும் அபாயத்தில் இருக்கும் குழந்தைகளின் உடலில் மைக்ரோபயோமி என்கிற பொதுச் சொல்லால் அழைக்கப்படும் ஒட்டுமொத்த நுண்ணுயிரிகளின் இருப்பின் எண்ணிக்கையை அந்த குழந்தைகள் 3 மாதம் நிறைவுற்ற பொழுதும் 1 வயதை அடைந்த நிலையிலும் ஒப்பிட்டு பார்த்தனர். இதில் எந்த குழந்தைகளின் உடம்பில் ஃப்ளேவர் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் 4 வகையான பாக்டீரியாக்கள்
மூன்று மாத வயதில் இல்லாமல் இருந்ததோ அந்த குழந்தைகளுக்கு மூன்று வயதாகும் பொழுது ஆஸ்மா நோய் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக, அந்த குழந்தைகளுக்கு செய்யப்பட்ட மூச்சிழுப்பு மற்றும் தோல் ஒவ்வாமை குறித்த பரிசோதனைகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த குறிப்பிட்ட நான்கு வகையான பாக்டீரியாக்கள் ஒரு வயது நிரம்ப பெற்ற பிள்ளைகளிடம் இல்லாமல் இருப்பதால் ஆஸ்மா நோய் வருவதற்கான ஆபத்து தெரியவில்லை என்றும் அந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் குழந்தைகள் பிறந்த ஆரம்ப மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதன் அடுத்த கட்டமாக இந்த நான்கு பாக்டீரியாக்களின் கலவையை இதுவரை எத்தகைய கிருமியும் தொற்று இராத எலி குட்டிகளுக்கு செலுத்தியதில் அந்த எலி குட்டிகளின் சுவாச குழாயில் இருந்து வந்த வீக்கம் குறைந்ததாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் பிறந்து சில நாட்களே ஆகும் வேளையில் அவர்களின் உடலில் இந்த நான்கு வகை பாக்டீரிய கலவையை செலுத்துவதன் மூலம் அவர்களுக்கு ஆஸ்மா எதிர்காலத்தில் உருவாவதை தடுக்க முடியுமா என்பதே தங்களின் நீண்டகால இலக்காக இருக்கும் என்று தெரிவித்தார் இந்த ஆராய்ச்சி குழுவைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்டூவர்ட் டர்வி. அதே சமயம் அந்த முயற்சிக்கு தாங்கள் இன்னமும் தயாராகவில்லை என்று கூறியிருக்கும் அவர், இந்த குறிப்பிட்ட நான்கு வகை பாக்டீரியாக்கள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பிறகே தாங்கள் அப்படியானதொரு முயற்சியில் இறங்கப் போவதாகவும், ஆஸ்மாவை இல்லாமல் செய்வதே தங்களின் இறுதி இலக்கு என்றும் கூறியிருக்கிறார். அடுத்ததாக ஆஸ்மா தொடர்பான மற்றொரு செய்தி. ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் இரண்டு வயதிற்கும் குறைவான குழந்தைகளுக்கு ஆஸ்மா மருந்து கொடுக்கப்பட்டால் அந்த மருந்து அவர்கள் வளர்ந்து பெரியவராகும் பொழுது அவர்களின் முழுமையான உடல் உயரத்தை பாதிக்கிறது என்கிற பூர்வாங்க ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
பின்லாந்தைச் சேர்ந்த 12,000 குழந்தைகள் மத்தியில் இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ICS என்று சுருக்கமாக அழைக்கப்படும் கார்டிகோ ஸ்டீராய்டு மருந்துகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பிற்காலத்தில் உயரம் குன்றியிருந்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வும் இந்த மருந்துகள் குழந்தைகளின் உயரத்தை ஒடுக்கும் என்று குறிப்புணர்த்தியிருந்தது. பள்ளி செல்லும் வயதிற்கும் குறைவான சிறார்களுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் மிகுந்த எச்சரிக்கையுடனேயே வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஆய்வு வலியுறுத்துவதாக மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துவதற்காக வழங்கப்படும் கார்டிகோ ஸ்டீராய்டு மருந்துகள் ஆஸ்துமா நோயின் அறிகுறிகளையும் பாதிப்புகளையும் கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், சிறு குழந்தைகளை அடிக்கடி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவையையும் மட்டுப்படுத்துகிறது என ஆஸ்துமா யூகே என்று ஆஸ்துமாவிற்கான அறக்கட்டளை நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் உள்ள சிறுவர்களில் 11 பேரில் ஒருவர் ஆஸ்துமாவால் அவதியுறுவதாகவும், இதுவே சிறுவர்கள் மத்தியில் உள்ள பொதுவான நாள்பட்ட சுகையினமாக உள்ளதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் நிவாரணிகளாக உள்நுகரப்படும் மருந்துகளில் ஆஸ்துமாவிற்கு பயன்படுத்தப்படும் ICS என்ற மருந்தே வலுவானது என்பதுடன் சிலருக்கு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாகும். இந்த காரணங்களை கருத்தில் கொண்டு ஆஸ்துமாவிற்காக இந்த மருந்தை பாவிக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் குறைபாடு உள்ளதா என்பதை அவதானிக்கும் வகையில் வருடாந்தம் அவர்களது உயரத்தையும் எடையையும் கண்காணித்து வர வேண்டுமென வைத்தியர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். தற்போதைய ஆய்வை மேற்கொண்ட மருத்துவக் குழுவிற்கு தலைமை வகித்த கிழக்கு பின்லாந்து பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர் மருத்துவர் ஆண்டி சாரி தமது ஆய்வு குறித்து கூறுகையில், குழந்தையின் எதிர்பார்க்கப்படும் உயரத்தை கணிக்க தமது குழு கடைபிடித்த வழிமுறைகளை பின்வருமாறு விளக்கினார். குழந்தைகளின் பெற்றோரின் உயரம் மற்றும் குழந்தைகளின் எடை மற்றும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் ஆஸ்துமா மருந்து ஆகியவை குறித்த தரவுகளை வைத்து ஒரு குழந்தை வளர வேண்டிய உயரம் என்ன என்பதை தாங்கள் கணக்கிட்டதாக அவர் தெரிவித்தார். ஒரு குழந்தை ஆஸ்துமாவிற்கான இந்த மருந்தை நிரந்தரமாக பாவித்து வந்தால் அது அதன் உயரத்தை பாதிப்பதாக தாங்கள் கண்டறிந்திருப்பதாக கூறும் ஆண்டி சாரி, சராசரியாக ஒரு குழந்தை பிற்காலத்தில் அது முழு வளர்ச்சியடையும் போது நியாயமாக அடைந்திருக்க வேண்டிய உயரத்தில் 3 சென்டிமீட்டர் குறைவான வளர்ச்சியையே அடைந்திருக்கும் என தெரிவித்தார். எனவே இந்த சிறிய வயதில் இந்த குழந்தைகளுக்கு இத்தகைய ஸ்டீராய்டு மருந்துகள் உண்மையிலேயே மிகவும் அவசியமானவைதானா என்பதை அந்த குழந்தைகளை கையாளும் மருத்துவர்கள் ஒன்றிற்கு 2 தடவைகள் சிந்திக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆஸ்துமாவால் ஏற்படும் ஆபத்தான மூச்சு திணறலை குறைப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கார்டிகோ ஸ்டீராய்டு மருந்துகள் மிகவும் அவசியமானவை என்று வலியுறுத்தும் ஆஸ்துமா யூகேயின் ஆராய்ச்சி மற்றும் கொள்கைகளுக்கான இயக்குநர் மருத்துவர் சமந்தா வால்கர், இதனால் ஏற்படக்கூடிய உயரக்குறைவு என்பது ஒப்பீட்டளவில் மிகச்சிறிய பாதிப்பு மட்டுமே என்கிறார். எனவே குழந்தைகளின் உயிரை காப்பாற்றும் இந்த மருந்தை குழந்தைகளுக்கு கொடுப்பதை பெற்றோர் நிறுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.